நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே திகழையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர் கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர் திருவருணையூர் இடைக்காரர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேரம் உயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நமஹ. இன்று என்னுடைய சத்சங்கத்தை எனக்கு இந்த வாரம் வந்திருந்த 4-5 கேள்விகள் இருக்கின்றது. சாதகர்கள் கேட்ட கேள்விகளுக்கு விடை காண்போம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை இங்கு நான் சாதகர்களுக்கு இன்றைய கேள்வி பதில் தொடங்க முன் கூற விரும்புகின்றேன். இந்த கேள்வி பதில்களை அவர்கள் கேட்ட விதத்தில் அவர்கள் எங்களுடைய சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களாகிய 6 வகுப்புகளை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். அதை விட 36 தத்துவங்களை பற்றி 2 வகுப்புகள் முடிந்தாகிவிட்டது. அவர்கள் அதை உள்வாங்குகின்றார்கள் என்ற நினைப்பொன்று எனக்கு தோன்றுகின்றது. அந்த கேள்விகளை வைத்து அது மிகவும் அற்புதமான செயல். அது சத்குரு கிரியா பாபாஜியினால் நடத்தப்படுகின்றது என்பது எல்லோர் ஊடாகவும் உண்மை என்று நினைக்கின்றேன். இப்போது முதலாவது கேள்விக்கு வருவோம். முதலாவது கேள்வி ஒரு அன்பர் கேட்டார், தாங்கள் இந்த பிறப்பில் வாழுகின்றோம், இப்போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களையும் அறிந்து கொண்டிருக்கின்றோம், ஆகவே வினையை பற்றிய கேள்வியை மீண்டும் முன்வைக்கின்றேன். ஏனென்றால் இப்போது என்னுடைய அறிவு பக்குவப்படுகின்றது சிறிது சிறிதாக. அந்த கேள்வி என்னவென்றால், நாங்கள் இந்த பிறப்பிலும் வினை செய்து கொண்டுதானே இருக்கின்றோம், ஆகவே இந்த பிறப்பில் செய்யும் வினை உடனடியாக நாங்கள் இந்த பிறப்பிலேயே அனுபவிப்போமா, அதை பற்றி சிறிய விளக்கம் தருவீர்களா என்று. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து வினைகளுக்குரிய கருத்தின் விளக்கம் என்னவென்றால், கடவுள் வினைகளை ஆன்மாக்களுக்கு ஊட்டுகின்றார் எப்போதென்றால் வினைகள் பக்குவப்படும் போது. அது சூட்சுமமாகவே சொல்லப்பட்டிருக்கின்றது. பக்குவப்படும் போதுதான் அந்த வினைகளை இறைவன் ஆன்மாக்களுக்கு ஊட்டுகின்றார். ஏனென்றால் அப்போதுதான் அந்த ஆன்மா அந்த வினைகளை அனுபவிக்கும் போது தன்னுடைய அறிவு நிலையை வளர்க்க சந்தர்ப்பம் உண்டு. அதை பக்குவப்பட முதல் ஊட்டினால் ஆன்மா பக்குவம் அடையவில்லை என்றால் அந்த வினையை அனுபவிப்பதால் அந்த ஆன்மா பக்குவப்படாது, அறிவு வளராது. ஆகவே பக்குவப்பட்ட பின்தான் வினைகள் இறைவனால் ஆன்மாக்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கின்றது என்பதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இருந்து நாங்கள் படித்தது. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு பதில் அதுதான். ஆனால் அதை விட இன்னும் மேலும் சிறிது சிந்திப்போம். இந்த 3 வினைகள் இருக்கின்றது. சஞ்சித வினையாகிய மொத்த வினைகளும், பிராப்த வினைகளாகிய இந்த பிறப்பில் நீங்கள் அனுபவிப்பதற்கு இறைவன் கொடுத்த வினைகளும், ஆகாமிய வினைகளாகிய இந்த பிறப்பில் இருக்கும்போது நீங்கள் செய்யும் வினைகள் என்று மூன்று பகுதிகளாக வினைகள் சைவ சித்தாந்தத்தில் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் உண்மையும். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்வியை இன்னும் சிறிது ஊடுருவோமாக இருந்தால், இந்த உடலுக்குள் எங்களுடைய ஆன்மாவை இறைவன் புகுத்தும் போது பிராப்த வினையின் அடிப்படையில் இந்த உடலில் இருந்து நாங்கள் அனுபவிக்க வேண்டிய வினையை இறைவன் ஊட்டுகின்றான். அதை கூட நான் நினைக்கின்றேன், மொத்தமாக அந்த வினையை ஊட்டினாலும் இந்த உடலில் இருந்து நீங்கள் வளர்ந்து கொண்டு வரும்போது அந்தந்த பக்குவ நிலைக்கு வரும்போதுதான் அந்த வினைகளை அனுபவிப்பது மாதிரியும் காலம் நியதியை வைத்து இறைவன் ஊட்டுகின்றான் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் உங்களுக்கு ஊட்டிய வினைகள் எல்லாம் நீங்கள் பிறந்த உடனேயே குழந்தையாக இருக்கேக்கேயே எல்லா வினைகளையும் அனுபவிப்பீர்கள் என்று இல்லை. அந்த ஆன்மா பக்குவப்பட வேண்டும். அந்த உடலில் பக்குவப்படுவதென்றால் அதற்கு ஒரு முதிர்ச்சி தேவை. ஆகவே அந்த முதிர்ச்சியில் வரும்போது தான் இந்த வினைகள் ஊட்டப்படுகின்றது. ஆகவே எந்த வயதில் எந்த வினைகள் ஊட்டப்படும் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் சர்வ நிச்சயம், இந்த உடலுக்குள் அந்த ஆன்மா வரும்போது அந்த வினைகள் இறைவனால் ஊட்டப்பட்டு விட்டது. ஆனால் அது காலம் நியதி என்ற தத்துவங்கள் கூடாக அந்தந்த காலத்தில் தான் அந்தந்த வினையை அந்தந்த உடலிலிருந்து அந்தந்த ஆன்மாக்கள் எடுக்க வேண்டும் என்பதும் ஊட்டப்பட்டு விட்டது. ஆகவே அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு அதுதான் சைவ சித்தாந்தத்தில் வினை ஊட்டுதல் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதைவிட பக்குவம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த காலம் நியதியை வைத்து ஆன்மா பக்குவப்படும் நேரம், வினை பக்குவப்படும் நேரம், ஆன்மாவும் அதை ஏற்று அதிலிருந்து அறிவு பெறும் நேரத்தைத்தான் அந்த பக்குவப்படுதல் என்று இரண்டு புறமாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த முறையில்தான் இந்த வினைகள் நடக்கின்றது என்பது அந்த அன்பருக்குரிய பதில். அதைவிட இன்னுமொன்றும் படித்திருக்கின்றோம். அதை மீண்டும் ஒருக்கா நினைவு கூறுவோம். இந்த ஆகாமிய வினையிலிருந்து தப்ப வேண்டுமென்றால், அதாவது இந்த பிறப்பில் நாங்கள் செய்யும் வினைகளிலிருந்து தப்ப வேண்டுமென்றால், நான் எனது என்பதை சிறிது சிறிதாக விட்டொழிக்க வேண்டும். அதற்குரிய இன்னொரு விடயமா இன்னொரு மாதிரி அதை சொல்வோமாக இருந்தால், நான் ஒன்றுக்கும் காரணமல்ல, எல்லாம் இறைவனே நடத்துகின்றான் என்ற உண்மையை நாங்கள் சிறிது சிறிதாக உணர்ந்து விட்டோமென்றால் ஆகாமிய வினை குறையத் தொடங்கிவிடும். அதுதான் அங்கிருக்கும் சூட்சுமம். ஆகவே எல்லாம் இறைவனால் தான் நடத்தப்படுகின்றது என்பது நீங்கள் அதைத்தான் நீங்கள் கெட்டியாக பிடிக்க வேண்டும். நான் வினை செய்யாமல் இருக்கப் போகின்றேன் இந்த பிறப்பில் என்று மனதினால் மாத்திரம் யோசித்து விட்டு, அல்லது உடலினால் யோசித்து விட்டு, அல்லது முப்பொருளாலும் யோசித்து விட்டு இருந்தால் கூட அதை வெகு வெகு சீக்கிரமாக அகற்ற முடியாது. உண்மை தத்துவம் என்ன? எல்லாம் நடப்பது பரம்பொருளால் தான் என்பதை நீங்கள் முக்கரணங்களாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மெது மெதுவாக ஏற்றுக்கொள்வது சாத்தியமும் அல்ல விரைவாக, ஏனென்றால் மாயா உலகம். ஆகவே அதுதான் அதற்குரிய தீர்வு. ஆகாமிய வினையை குறைப்பதற்கு உரிய வழி பரம்பொருள்தான் எல்லாம் செய்கின்றான் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் உள்ளுக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஆகாமிய வினையை குறைப்பதற்குரிய வழி. பிராப்த வினையை குறைப்பது என்று சொல்வது முடியாத காரியம். அந்த பிராப்த வினையுடன் தான் நீங்கள் இந்த உடலில் வந்து பிறந்து விட்டீர்கள். அதை அனுபவித்தே தீர வேண்டும். அனுபவிக்காமல் போனாலும் மீண்டும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் பிராப்த வினை. ஆனால் இந்த பிறப்பில் அதை அனுபவிக்காமல் நீங்கள் போகாத அளவுக்கு அது கடவுளே அதை செய்கின்றார். ஆகவே அது பிராப்த வினை. ஆனால் இது ரெண்டையும் நீங்கள் இந்த முறைப்படி செய்து முடிப்பீர்களாக இருந்தால், இதே பிறப்பிலோ ஏதோ ஒரு பிறப்பிலோ இவற்றை நீங்கள் முடிப்பீர்களாக இருந்தால், உங்களுடைய மொத்த வைப்பு கணக்கில் இருக்கும் சஞ்சித வினையை இறைவன் உங்களுடைய சாதனை மூலம் நீங்கள் இந்த ரெண்டு வினைகளையும் செய்து முடிப்பீர்களாக இருந்தால், முடிக்கும் தருவாயில் இருந்தால், மிகுதியாக இருக்கும் மொத்த வினை ஏதாவது இருந்தாலும் இறைவன் அதை சுட்டெரிப்பார் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. எரிப்பார் என்று, நெருப்பு. ஆகவே இதுதான் வினை கொள்கையும், வினைகள் எங்களிடமிருந்து தீர்ந்து போகும் வழிகளும் என்று இந்த அன்பருடைய கேள்வியிலிருந்து சிறிது விளக்கமாக இன்று பாபாஜியின் அருளுடனும் சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய அறிவு கிடைத்த அறிவிலிருந்தும் இந்த விளக்கத்தை நாங்கள் இன்று பார்க்கின்றோம். அடுத்ததாக இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். இரண்டாவது கேள்வி என்ன கேட்கின்றார் என்றால், அந்த அன்பர், கடவுள்தான் எங்களுக்கு இவற்றையெல்லாம் தருகின்றார். இந்த தனு கரண பூன போகங்களை கடவுள்தான் எங்களுக்கு இவற்றையெல்லாம் வினைகளையும் தருகின்றார். ஆனால் அதே கடவுள்தான் எங்களுக்கு ஞான ஒளியையும் உள்ளொளி என்று சொல்லுகின்றோம். ஞான ஒளி அதாவது இறுதியில் அந்த ஒளியையும் தரப்போறது அவர்தான். இவர் ஒரு உலகியல் முறையில் அந்த கேள்வியை போட்டிருக்கின்றார். ஏன் அவர்கள் எங்களுக்கு இந்த வினைகளை தர வேண்டும்? ஏன் அவர் மீண்டும் தந்த வினைகளை நாங்கள் அனுபவிப்பதற்கு அவர் உள்ளிருந்து ஏன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்? இறுதியில் நாங்கள் ஞானம் பெறுவதற்கு உள்ளொளியை ஏன் அவர் தர வேண்டும்? இவையெல்லாம் செய்யாமல் எங்களுக்கு வினையையே தராமல் இருந்துட்டால் நாங்கள் இவற்றில் இருந்தெல்லாம் இந்த படிமுறைகளில் செல்ல தேவையில்லைத்தானே என்பது அந்த அன்பருடைய கேள்வி. அது ஒரு ஆரம்ப கேள்வியாக இருந்தாலும் ஒரு முக்கியமான கேள்வி எல்லா சாதகர்களுக்கும். ஏனென்றால் இந்த வினைக்கோள்களின்படிதான் எங்களுடைய வாழ்க்கை அமைகின்றது, எங்களுடைய உடல் அமைகின்றது என்று நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் இருந்து பார்த்திருக்கின்றோம். ஆகவே அந்த அன்பர் கேட்ட இப்படியான ஒரு கேள்விக்கு என்ன மாதிரி நாங்கள் பதில் கொடுக்கலாம் என்றால், இறைவன் புற ஒளியாகவும் அக ஒளியாகவும் இருந்து எங்களுடைய ஆன்மாக்களுக்கு உதவி செய்கின்றான். அதாவது தந்ததும் அவனே, அதை தீரப் பண்ணுவவனும் அவனே என்பதுதான் அங்கு பொருள். ஆனால் நாங்கள் எங்களுடைய உலக வாழ்க்கையில் இந்த உலகத்திலிருந்து நாங்கள் அனுபவிப்பவை கிடைப்பவை எல்லாம் நாங்களே செய்கின்றோம், நாங்களே எடுக்கின்றோம், அது எங்களுடையது தான் என்று மெய்யுணர்வு வராததால் அதை பற்றி அந்த அளவில் நாங்கள் சிந்திக்கின்றோம். அங்கு ஆதலால்தான் இந்த அன்பருக்கு இப்படியான ஒரு கேள்வி. பரம்பொருள் தான் எல்லாம் செய்கின்றார் புறத்திலிருந்தும், அந்த புறத்திலிருந்து செய்வதற்குரிய புறத்திலிருந்து அவர் செய்கின்றார் என்பதற்குரிய விளக்கத்தை சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. அப்படி என்றால் அது உங்களுடைய வினை கொள்கையால், அவர்தான் அந்த வினையை ஊட்டுகின்றார், அவர்தான் அந்த புறக்கருவிகளிலிருந்து அந்த வினையை நீங்கள் செய்வதற்கு, அந்த வினையை நீங்கள் முடிப்பதற்கு அவர் புறக்கருவிகள் மூலம் அகக்கருவிகள் மூலம் அதை ஊட்டுகின்றார், புறக்கருவிகள் மூலம் அதை ஊட்டுகின்றார். அதுதான் புற ஒளி. அதே பின் அதை ஊட்டுவதை உள்ளுக்குள் உங்களுடைய ஆன்மா அதை எடுத்து அந்த வினையை முடிக்க வேண்டும் என்பதற்காக அகக்கருவிகளை பாவித்து மனதின் மூலம் அதை உள்வாங்க பண்ணி அந்த மாயா உலகத்தில் இருந்து கிடைப்பவற்றை உங்களுக்கு உங்களுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்ற மாதிரி அதை கொடுத்து அதை உங்களை அனுபவிக்க பண்ணி அதிலிருந்து உங்களுடைய அறிவை மிளிரச் செய்கின்றார். அது நன்மையாகவும் இருக்கலாம், துன்பமாகவும் இருக்கலாம், இன்பமாகவும் இருக்கலாம், துன்பமாகவும் இருக்கலாம், இரண்டையும் கொடுத்து அதை செய்கின்றார். அதைத்தான் சைவ சித்தாந்தத்தில் உள்ளொளி புற ஒளி இரண்டுமே நடத்துபவன் இறைவன்தான், பரம்பொருள்தான் என்று கூறப்படுகின்றது. ஆகவே இந்த இரண்டு ஒளியையும் பரம்பொருள்தான் செய்கின்றான் என்று இந்த அன்பருக்கு சொல்லுகின்றேன். அதே நேரம் ஒரு உதாரணத்தையும் இங்கு பார்த்து விடுவோம். அந்த உதாரணம் என்ன? மணிவாசகர் தான் மீண்டும் வருகின்றார். சைவ சித்தாந்த பேராசிரியர் சொன்னதற்கு நாங்களும் அந்த பாட்டை சிவபுராணத்தில் படித்திருக்கின்றோம். பாவியேனுடைய ஊழ்வினை அறுத்து உள்ளொளி பெருக்கி என்று ஒரு வசனம் வருகின்றது. மாணிக்க வாசகர் தன்னை கீழே இறக்கி தன்னுடைய ஊழ்வினையை அறுத்து உள்ளொளியை பெருக்கு இறைவா என்று கேட்கின்றார். அதுதான் அதற்குரிய விளக்கமாக சைவ சித்தாந்தத்தில் ஒரு இடத்தில் பேராசிரியர் கொடுத்திருந்தார். அதாவது எங்களுடைய ஊழ்வினை, நாங்கள் ஊழுடன் வந்து பிறந்திருக்கின்றோம், அதான் பிராப்த வினை. அவற்றை நாங்கள் உருக்க வேண்டும் என்றால் செய்து முடிக்க வேண்டும். அதுக்கு பிறகு என்ன நடக்க வேண்டும்? எங்களுடைய ஆன்மாக்கு உள்ளொளி பெருக வேண்டும், அதாவது ஞான நிலை சிறிது சிறிதாக கிடைக்க வேண்டும் என்று மணிவாசகர் அந்த அடியில் கூறுகின்றார். அதையும் இந்த அன்பரின் கேள்வியில் நான் ஒரு ஒரு உதாரணமாக இங்கு வைக்க விரும்புகின்றேன். அதுதான் அந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதில். இன்னொரு அன்பர் இன்னொரு கேள்வியை கேட்டிருந்தார். அதையும் நான் நினைக்கிறேன் அவர் சைவ சித்தாந்தத்தை இப்போது படிக்க தொடங்கிவிட்டார் வகுப்புக்களை என்று. ஐயா, இந்த ஐந்து பொறியியலாலையும் தானே எங்களுக்கு துன்பம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய துவங்கி இருக்கின்றது. உங்களுடைய சைவ சித்தாந்த ஆரம்ப வகுப்புகளை கேட்டு ஆகவே இப்போ என்னுடைய சிந்தனை ஓடுகின்றது, இந்த ஐந்து பொறியியலாலும் தானே எங்களுக்கு துன்பம். ஆனால் இந்த ஐந்து பொறியியலையும் இருந்து நாங்கள் தப்ப முடியாது, அது எங்களுடைய உடலிலேயே அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது என்னுடைய ஆரம்ப கேள்வியாக இருந்தாலும் இதை பற்றி சிறிய விளக்கம் தருவீர்களா? எந்த முறையில் நாங்கள் இவற்றிலிருந்து விடுபடலாம் என்பது அந்த என்பருடைய கேள்வி. சைவ சித்தாந்தத்திலேயே பல முறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் சில முறைகளை இங்கு ஆராய்வோம். இந்த கருவிகளால் தான் பிரச்சனை வருகின்றது என்பதை அறிந்துவிட்டாலே நீங்கள் உங்களுடைய தேடுதலை தொடங்கிவிட்டீர்கள் என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. ஆகவே அந்த கருவிகளால் தான் உங்களுக்கு வருகின்றது என்று தெரிந்ததும் அடுத்ததாக நாங்கள் இப்போது படித்து கொண்டு போகும் பாதையில் நீங்கள் ஆரம்ப பாதையில் 6, 2, 8 வகுப்பு முடித்திருக்கின்றோம். அதை வைத்து விளக்கத்தை தருகின்றேன். அதற்கு மேலாக போகாமல் இந்த ஒளிக்கருவிகளால் வரும் விடயங்கள் உள்ளுக்குள் வருகின்றது, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கின்றது. உள்ளுக்குள் எப்படி வருகின்றது என்று பார்த்திருக்கின்றோம். மனதினால் வருகின்றது. மனம் ஒன்றாக கருவி அந்த கரணம் அதை எடுக்கின்றது. எடுத்து சித்தம் புத்தி அகங்காரம் என்ற மிச்ச 3 கருவிகளுடன் சேர்ந்து அதுக்கு ஏதாவது ஒரு வழிவகையை செய்கின்றது. வந்த விடயம் வருகின்ற விடயங்களுக்கு அதையும் விரிவாக பார்த்து விட்டோம். ஆகவே இந்த அன்பருக்கு சொல்லும் கேள்வி உண்மைதான், ஐந்து பொறிகளால் தான் இவை நடக்கின்றது என்பதில் ஒரு விதமான சந்தேகமும் இல்லை. இருப்பினும் இந்த ஐந்து பொறிகளால் இவை நடக்கும் போது இவற்றை மனம்தான் உள்ளே வேண்டுகின்றது. அதனால் தான் நாங்கள் மனத்தை பற்றி பார்க்கும்போது மனம் ஒரு மடக்கு பாலமாகவும் பாலமாகவும் தொழிற்படுகின்றது என்று 2 வகையில் பார்த்தோம். மடக்கு பாலம் என்றால் என்ன, பாலம் என்றால் என்ன என்று பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த பொறிகளை வெல்லுவதற்கு முதலாவதாக மனதை மடக்கு பாலமாக்க வேண்டும். முடிந்தளவில் தேவையான விடயத்தில் அதை பாலமாக பாவித்து கொன்று நல்ல அறிவு விடயங்களுக்கு, தேவையற்ற விடயங்களில் மனதை மடக்க வேண்டும். மடக்கு பாலமாக பாவித்து விட்டால் உள்ளே ஒன்றும் வராது. வெளிப்பொறிகளிலிருந்து சொல்லுவது சுலபம், செய்வது கஷ்டம். ஆகவேதான் இந்த மனம்தான் எங்களுடைய கிரியா யோகத்தில் சுவாசத்துக்கு அடுத்ததாக மனம்தான் கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் கொண்டு வர வேண்டும். 2 சேர்ந்து ஒன்றுக்கொன்று உதவியாக கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும். ஆகவே இந்த மனதை நாங்கள் மடக்க பழக வேண்டும். அதுவும் சிறிது சிறிதாக எங்களால் செய்ய முடிந்த காரியம் என்று சைவ சித்தாந்தம் அதை வரையறுக்கின்றது. ஆகவே நாங்கள் மனத்தை மடக்கிவிட்டோம் என்றால் வெளிப்பொறிகளிலிருந்து வரும் விடயங்களை வைத்து உங்களுடைய இந்த ஐந்து பொறிகளும் நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுக்கு எதிரிகளாக இருக்காமல் உங்களுடைய கைவசப்பட்டு விடும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே சாதகர்களே, விடயம் விளங்கிவிட்டது. இந்த அன்பருடைய கேள்வியை வைத்து மீண்டும் எல்லோரும் ஒருமுறை சிந்தியுங்கள். எல்லாம் நடப்பது இந்த பொறிகளால் தான். பொறிகளிலிருந்து விலத்துவதற்கு மனதை மடக்கு பாலமாக்க வேண்டும் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொன்ன வசனத்தை இங்கு பறைசாற்றுகின்றேன். தேவையான நேரத்தில் பாலமாகவும் தேவையற்ற விடயங்களில் மடக்கு பாலமாகவும் செய்ய சிறிது சிறிதாக எத்தனித்து விட்டீர்கள் என்றால் மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும். அப்படி வந்ததும் நீங்கள் உங்களுடைய துன்பத்தை அல்லது இந்த ஆகாமிய வினைகளை இந்த பிறப்பில் செய்ய மாட்டீர்கள், குறைய தொடங்கிவிடும். ஆகவேதான் இவற்றுக்குரிய மற்ற உக்தியைத்தான் முதலாவது அன்பருடைய கேள்வியில் பார்த்தோம். எல்லாம் பெரும்பொருள்தான் செய்கின்றான் என்பதை நான் எனதை நீங்கள் விட்டு கொடுத்து விட்டீர்கள் என்றால் சிறிது சிறிதாக அந்த ஆணவ மலத்தை உங்களுக்கு எல்லாம் சரியான முறையில் ஓடத் தொடங்கிவிடும் என்று இந்த அன்பருடைய கேள்விக்கு இவ்வளவையும் பதிலாக வைக்கின்றேன். அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி அன்பர் கேட்டார், எங்களுக்கு கனவு காண்கின்றோம், கனவில் காண்பவை எல்லாம் நிச்சயமாக நடக்குமா நடக்காதா என்பது இன்னும் என்னுடைய மனதில் ஒரு கேள்வியாக இருக்கின்றதையா. சிலர் சொல்லுகின்றார்கள் கனவில் வருவதெல்லாம் பலிக்கும் என்று, சிலர் சொல்கின்றார்கள் இல்லை அது கனவுதான் என்று. ஆகவே இந்த நேரத்தில், இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படித்து கொண்டு போகும் நேரத்தில் நீங்கள் அதை பற்றி மீண்டும் பேசுவீர்கள் என்பது எனக்கு தெரிகின்றது. ஆனால் இருப்பினும் அந்தரப்பட்டு கேட்கின்றனோ தெரியவில்லை இந்த கேள்வியை. ஆகவே இந்த கனவு நிலை, இந்த கனவில் வருபவை எங்களை எப்படி தாக்கும் என்பது அவருடைய கேள்வி. ஆகவே இந்த கேள்விக்கு சைவ சித்தாந்தத்தில் கனவு நிலை என்பது ஏன் எங்களுக்கு தேவை, ஏன் அதனால் கனவு வருகின்றது என்ற அன்பருடைய கேள்விக்கு அதுவும் வினைதான், வினையிலிருந்துதான் ஆரம்பமாக தொடங்குகின்றது. ஆனால் இந்த கனவு நிலை ஏன் வேண்டும் என்ற இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு சைவ சித்தாந்தம் திட்டவட்டமாக வரையறுக்கின்றது. இந்த கனவு நிலையினால்தான் நாங்கள் எங்களை பக்குவப்படுத்த பழக வேண்டும். அப்படித்தான் சைவ சித்தாந்தம் பேராசிரியருடைய உரையிலிருந்து நான் படித்தது. அதாவது இந்த கனவு நிலை வரும்போது நாங்கள் அந்த கனவில் இன்பத்தையும் துன்பத்தையும் பார்க்கின்றோம், அனுபவிக்கின்றோம். ஆனால் அந்த கனவு நிலை முடிந்து மீண்டும் நனவுக்கு வந்தவுடன், அப்பாடா இன்பம் வந்தால் அது நீடிக்கவில்லையே என்று ஆதங்கப்படுகின்றோம், துன்பம் வந்திருந்தால் கனவில் முடிந்து விட்டதே என்று சந்தோஷப்படுகின்றோம். ஆனால் இங்கு முடிவைத்தான் நாங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். இந்த கனவு நிலை முடிவை, கனவு நிலை முடிவு என்ன? கனவில் வந்தது ஒன்றுமே உண்மை இல்லை, எல்லாம் பொய். ஆகவே நீங்கள் அதே நிலையில் நனவுக்கு வந்தவுடன் அதே நிலையில் தான், அதே உடலில் தான், அதே ஆன்மாவாகத்தான் இருக்கிறீர்கள். அதுதான் நாங்கள் கனவு நிலையிலிருந்து படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பரம்பொருள் இந்த கனவு நிலையை வைத்தார் என்று தோன்றுகின்றது. அதுதான் உண்மையுமாக இருக்கும், நிச்சயமாக சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி. ஏனென்றால் வெளியால் கிடைப்பதெல்லாம் பொய்யானது, உண்மையற்றது என்று சொன்னாலும், மாயா மலத்தில் இருந்து கொண்டிருக்கும் போது அதை நாங்கள் சரி அப்படித்தானா என்று கேட்டாலும் அதை நாங்கள் உள்வாங்க மாட்டோம். ஏனென்றால் எங்களுக்கு வசதியாக, அதாவது ஒரு பிட்சா துண்டும், பேராசிரியர் சொல்லுவார் வேறு ஒரு இடத்தில், அதை இங்கு கொண்டு வருகின்றேன் உங்களுக்கு ஒரு இன்றைய உணவாக, ஒரு பிட்சாவையும் ஒரு மரக்கறி கறியுடன் ஏதாவது ஒரு உணவு பண்டத்தையும் வைத்தால் சாதாரண மனிதர்கள் பிட்சாவைத்தான் எடுத்து சாப்பிடுவார்கள். ஏனென்றால் அதான் மனத்தின் நிலை. ஆணவத்திற்கும் பரம்பொருளுக்கும் பதிக்கும் பாசத்துக்கும் இடையில் இருக்கும் போது பசு பாசத்தை நோக்கித்தான் ஓடும் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதுபோலவே தான் இந்த கேள்விக்குரிய பதில். ஆகவே இந்த கேள்வியில் நாங்கள் அப்படியான நிலையில்தான் இந்த ஆன்மாக்கள் இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துடக்கூடாது. ஆகவே அந்த அன்பருக்குரிய பதிலாக இந்த கனவு நிலை என்னத்திற்கு நடக்கின்றது, அதில் வருபவையெல்லாம் என்ன நடக்கும் என்று கேட்டால், என்னை பொறுத்தவரையில் அந்த கனவு நிலை சைவ சித்தாந்தத்தில் சொன்னபடி அது கனவு கனவாக வந்து நனவுக்கு போகும்போது அது பொய், உண்மை உண்மை என்று தெரிந்தது கனவில், நனவுக்கு வரும்போது பொய் என்று தெரிவது என்ற வாக்கியமும் அந்த செயலும் தான் எங்களுடைய பயிற்சிக்கு இன்றியமையாதது. அதாவது நாங்கள் இந்த உலகில் இருக்கும் உண்மையை பெற்ற வேண்டுமே தவிர பொய்யை பற்றி கொண்டு நிற்பதால் ஒருவிதமான பயனும் இல்லை. இறுதியில் எல்லாம் பொய் என்று தெரிய வரும்போது தான் அது விளக்கம் வரும் என்பது அந்த அன்பருக்குரிய பதிலாக இங்கு கொடுக்கின்றேன். அடுத்தது இன்னும் ஒரே ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்வி என்னவென்று பார்த்து விடுவோம். அது ஒரு இறை வழிபாட்டுக்குரிய கேள்வி. அதை ஒருவர் தன்னுடைய பக்தி மார்க்கத்திலிருந்து, தான் இந்த யோக மார்க்கத்திற்கு வந்திருக்கின்றேன் ஐயா, பக்தியில் இருக்கும்போது நான் உருவ வழிபாட்டை செய்திருக்கின்றேன், கோவில்களுக்கு சென்றிருக்கின்றேன், வீட்டில் பூசை செய்வதைத்தான் அவர் சொல்லுகின்றார். தான் பக்தி மார்க்க, அவர் ஒரு கருத்தாகத்தான் சொல்லுகின்றார், கேள்வி அல்ல. அதை நான் கொஞ்சம் மெருகுபடுத்தி விடுகின்றேன். பக்தி மார்க்கத்தில் இருக்கும்போது வீட்டில் தான் பூசைகள் செய்யும் போது வீட்டு தோட்டத்தில் இருக்கும் பூக்களை கொண்டு வந்து இறைவனுக்கு சாத்தி பூசை செய்வேன். அதை சாத்தும் போது இறைவனை அலங்கரிப்பேன். கூடுதலாக நான் வைக்கும் பூக்கள் எல்லாம் இறைவனின் விநாயகரைத்தான் அவர் போட்டிருக்கின்றார். உதாரணம் விநாயக கடவுள் என்று. விநாயகருடைய உருவத்தில் எல்லா இடமும் தான் பூக்குத்துவேன், அதை பார்த்து ரசிப்பேன், அதன் பின் பக்தியில் வணங்குவேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் இப்போது சைவ சித்தாந்தத்தில் தான் பயணித்துக் கொண்டிருப்பதால் தான் முதலாவதாக புறப்பூசையே யோகத்திற்குள் வரும்போது அகப்பூசை ஆகின்றது என்பது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இன்னும் தான் புறப்பூசையில் இருப்பதால் இப்ப என்னை அறியாமலே நான் பூ மலர்களை இறைவனுக்கு வைக்கும் போது அவருடைய திருவடியில் தான் வைக்கின்றேன். அவருடைய உருவம் முழுக்களும் நான் பக்தியில் கும்பிடும் போது எனக்கு தெரிகின்றது. முதல் அப்படி இருக்கவில்லை. அவருடைய உருவம் முழுக்கவும் பூக்களால் மறைத்து விடுவேன். ஏனென்றால் இறைவனுக்கு பூக்களை எல்லா இடமும் வைத்தால் அழகாக இருக்கும் என்று வைத்திருக்கின்றேன். இப்போது சிறிது சிறிதாக உணர்கின்றேன். இந்த கருத்தை பற்றிய உங்களுடைய அபிப்பிராயம் என்னென்றுதான் சொல்லி கேட்டிருக்கின்றார். கருத்து தான். என்னுடைய அபிப்பிராயம் அவருக்கு சொல்வதென்றால் அது சைவ சித்தாந்த அபிப்பிராயம் தான். சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கையே திருவடியை பற்றுங்கள். பரம்பொருளின் திருவடியை அடைவதுதான் இறுதி ஞானம். ஆகவே திருவடிதான் இங்கு முக்கியமானது. மற்றதெல்லாம் அவர் உருவ நிலையில் தடத்த நிலையில் வந்து உருவமாக எங்களுக்கு காட்சி அளித்தாலும் யோகத்தில் பயணிப்பவர்கள் அகப்பூசையே சிறந்தது. அதில் ஒருவிதமான கருத்து வேறுபாடும் இல்லை. அதுதான் உண்மை. இருப்பினும் பக்தியில் இருந்து வந்து இன்னும் பக்தியிலும் இருந்து திளைப்பவர்களுக்கு இந்த அன்பர் சொன்ன பதில் அருமையாக இருந்தது. என்னுடைய கண்களையும் அது திறந்தது. மற்றவர்களுக்கு அதை சொல்ல வேண்டும் என்று. ஏனென்றால் அந்த அன்பர் தன்னுடைய செயலைத்தான் இங்கு விவரிக்கின்றார். இப்போது தன்னை அறியாமலே திருவடியில் தான் மலர்களை வைக்கின்றேன் என்று. அதை நாங்கள் எந்த மதத்தினரை பார்த்தோம் என்றாலும் அதை நான் சிந்தித்து பார்த்தேன். அதன் பின் மற்றைய மதத்தினரை, அது புத்த மதமாக இருக்கலாம், கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம், மற்றைய மதங்களாக இருக்கலாம், உருவ வழிபாட்டில் இருப்பவர்கள் கூடுதலான கோயில்களுக்கோ அவர்களுடைய ஆலயங்களுக்கோ சென்றால் அவர்களுடைய பூக்கள் எல்லாம் திருவடிகளில் தான் கூடுதலாக சாத்துவார்கள். உருவங்களில் முழுமையாக பூக்களை கொண்டே செருக மாட்டார்கள். அதை நான் என்னுடைய சிந்தனையில் ஓட்டினேன். ஆகவே அது அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ மற்றைய மதத்தினர் கூடுதலாக அதை செய்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய இந்து மதத்தில் மாத்திரம்தான் இந்த அடிப்படை கருத்துக்கள் அவர்களுடைய அறிவு நிலைக்கு போகும் வரைக்கும் இந்த பூக்கள் உருவம் முழுக்களுமே குத்தப்படுகின்றது. போட்டி போட்டு குத்துவார்கள் யார் மேலே வைக்கிறது என்று. இதற்கு கடைசியாக ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லி இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வரப்போகின்றேன். அதற்குரிய உதாரணம், மகாபாரதத்தில் கிருஷ்ணர் படுத்திருக்கின்றார், சயனத்தில் இருக்கின்றார். அர்ஜுனனும் துரியோதனனும் வருகின்றார்கள். ஆணவத்திற்கு பேரான துரியோதனன் தலைமாட்டில் ஓடிப்போய் நின்றுவிட்டான். அர்ஜுனன் போய் கால் மாட்டில் நிற்கின்றான். கிருஷ்ணருக்கு நடப்பதெல்லாம் தெரியும். அவர் கடவுள். இருப்பினும் கதை சாரமாக அவர் கண் விழிக்கும் போது காலடியில் நிற்கும் அர்ஜுனன் தான் முதல் கட்டாயம் தெரிவான். அதை அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி, அர்ஜுனா எப்படி இருக்கின்றாய், வந்திருக்கின்றாய் என்று கேட்டுவிட்டு, அடடா துரியாதனா, நீ எனக்கு பக்கத்திலேயே நிற்கின்றியே, தலைக்கு பக்கத்திலே, இருவரும் என்னத்திற்கு வந்தீர்கள் என்று கேட்கின்றார். அவருடைய லீலை மூலம் அர்ஜுனனுக்கு முதல் சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார். நான் உன்னை முதல் பார்த்தபடியால் உனக்கு என்ன வேணும் என்று கேள். அதற்கு பிறகு துரியோதனன் கேட்கலாம் என்று அர்ஜுனன் சொல்கின்றான். உங்களுடைய ஆசி வேண்டும் போருக்கென்று. துரியோதனன் கேட்கின்றான் பல படைகளை. இந்த உபமானம் நிச்சயமாக இதற்கு பொருந்தும். திருவடி, கிருஷ்ணனின் திருவடியைத்தான் அர்ஜுனன் பற்றினான், தலையை துரியோதனன் பற்றினான். ஆனால் இரண்டும் நடக்கத்தான் வேண்டும் இந்த உலகத்தில். இருப்பினும் திருவடிதான் இறுதியில் வெற்றி பெற்றது என்று சொல்லி இந்த சத்சங்க கேளியலை இத்துடன் முடித்து உங்களை கேளியலுக்கு பதில் காண பாபாஜியின் அருளுடன் அழைத்துச் செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோ. நன்றி. இணைப்பில் இறைவனையா இன்று இல்லை, கார்த்திகே இறைவனையா இருக்கிறீர்கள். இறைவனையா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
என்னுடைய லேப்டாப்பில் கீபோர்ட் பிரச்சனை காரணமாக தாமத சித்தம் வந்திருந்தது இப்பொழுது என்னுடைய மொபைலில் இருந்து சிறிது தொடர்ந்து கேட்கக்கூடிய இருந்தது. அதன்படி கனவு நிலை உண்மை நிலைதான் சாதனைக்கு தேவை என்பது இறுதியாக அந்த கேள்விக்கு சிறந்த விளக்கமாக இருந்தது. அதாவது கனவு நிலையின் உண்மை நிலைதான் சாதனைக்கு தேவை. எனவே நாங்களுக்கு சாதனைக்கு தேவையான இன்றைய சத்சங்கத்தின் சிறந்த கருத்தை அதை நாங்கள் எல்லோரும் பின்பற்ற வேண்டும். அடுத்து இறை வழிபாட்டுக்குரிய கேள்வியில் பக்தி மார்க்கத்தில் இருக்கும் போதுதான் மலர்களை வைத்து புறப்போது செய்வது பற்றியும், அது மாத்திரமல்ல சைவ சித்தாந்த கருத்தின்படி திருவடிகளை பற்றுங்கள், திருவடிகளை பற்றும் போதுதான் அதனை உணர முடியும் என்ற கருத்து தெளிவாக விளக்கப்பட்டது. அத்துடன் பாரதத்தில் கிருஷ்ணனை உதாரணமாக கூறப்பட்டமையிலிருந்து திருவடியை பற்றுதல் மூலம் அதன் வெற்றியை பெற்று நாங்கள் வெற்றி நிலை அடைந்து எல்லாம் இறைவழியில் கிடைக்கும் என்பது மிக தெளிவாக கூறப்பட்டது. எனவே நாங்கள் திருவடிகளை பற்றுவோம், இளையர்களை பெறுவோம், சாதனைகளை செய்வோம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. பிந்தி வந்தாலும் சத்சங்கத்துக்கள் வந்து விட்டீர்கள் இறைவனையா, அதுதான் மிக மிகவும் முக்கியமான விடயம். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. கார்த்திகேயன் ஐயா அனுப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
அன்பர் கேட்டிருந்த கேள்விக்கு அருமையான பதில பாபாஜியினுடைய திருவருளால், அவருடைய கருணையால அருமையான அதுக்குரிய பதில எடுத்து கூறினீங்க. சிறப்பா இருந்துச்சு. அதான் அதுக்குரிய பதிலு. ரொம்ப நல்ல சிந்தனையான கேள்வியும் கூட அதுல சைவ சித்தாந்தத்துல கொடுத்திருக்கிற பதில வச்சு நீங்க கொடுத்த பதிலு அருமையான பதிலு. அதுதான் உண்மையும் கூட. இப்படிதான் நம்ம வந்து நம்மள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்திக்கணும். இதுதான் சைவ சித்தாந்தம். முழுமையா டப்புன்னு போய் பாஞ்சு இந்த கருத்துக்கள்லாம் எடுத்து நம்ம கடைபிடிச்சிட முடியாது. இது மாதிரி ஒவ்வொரு தடையும் நீங்க உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய விஷயங்களை வச்சுதான் இந்த சைவ சித்தாந்தத்தை தான் அடிக்கடி சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய இந்த திரவி என்ற கடல், பெரிய கடல். இந்த கடலுக்குள்ள இப்பதான் நம்ம வந்து லேசா நீய ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீஞ்சி அதை கரையேற போறோம். ஏன்னா இந்த விஷயம் திருவடி என்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்ப அவர் நம்மள கட்டிமா பற்றிடுவார் என்ற ஒரு விஷயத்த ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில அந்த வினையை பத்தியும் ரொம்ப சிறப்பாக நீங்க வந்து சொன்னீங்க. அதே மாதிரி மாணாக்களும் நல்ல கேள்வியை கேட்டாங்க. அருமையா இந்த மாதிரிதான் எனக்கு கேள்வி கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இப்படி கேட்கக்குள்ள எல்லாருக்கும் அந்த நன்மை போய் கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய செயல் என்ன, என்ன செய்ய போறோம் என்றத நம்ம அப்பப்ப அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இத என்ன சொல்லுவாங்க, நமக்கு வந்து ரெண்டு போனஸ் கொடுத்துருக்காரு பாபாஜி. சூட்சமத்திலையும் நமக்கு வேலை நடக்குது, ஸ்தூலத்திலையும் வேலை நடக்குது. முன்னாடி நம்ம சூட்சமத்துல மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். சூட்சமத்துல நடக்கிற வேலையை நீங்க அறிய முடியாது. அது அதுதான் நடந்துகிட்டு இருக்கும். பிராணாயமம் தியானம் நீங்க பண்றது பூரா சூட்சமத்துல செய்யறது. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை வச்சு நீங்க செயல்படுத்தக்குள்ள ஸ்தூலத்துல வெளியே நடக்கிற புறத்துல நடக்கிற விஷயத்திலையும் சரி பண்ணிட்டோம்னா வினைகள் வந்து சேர்றதுக்கு ரொம்பவும் கம்மி. இதுதான் சைவ சித்தாந்தம் அடிக்கடி சொல்லக்கூடியது. பழைய வினையை நம்ம தீட்டே ஆகணும். அது நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க போறோம். புதுசா சேர்க்காம இருக்கிறதுக்கு வழிதான் நம்ம சைவ சித்தாந்தத்துடைய அடிப்படை கருத்து. அதனால ரெண்டு போனஸ பாபாஜி நம்ம கொடுத்துருக்காரு. அதனால அவரை நம்ம எப்படியாவது கெட்டியமா புடிச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த நல்ல கருத்துக்களை உள்ள வாங்கி முடிஞ்ச அளவு நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமா இருக்கும், அற்புதமா இருக்கும், சிறப்பா இருக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. அருமை அருமை கத்தியன் ஐயா, அதை மிகவும் விளக்கமாக கிரியா யோகத்தையும் கொண்டு வந்து சைவ சித்தாந்தத்தில் என்று சொல்லப்பட்ட பதில்கள் கூடுதலாக இருந்தாலும் கிரியா யோகத்திலும் அதைத்தான் பாபாஜி சொல்லியிருக்கின்றார். அதையும் கொண்டு வந்து இணைத்து இந்த சத்சங்கத்தை நன்றாக நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதுவும் பாபாஜியின் அருள் தான். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. இப்போது நாங்கள்